த நேஷனல்ஸ் ஆஸ்திரேலிய கிராமப்புறங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இரண்டாவது பழமை வாய்ந்த அரசியல் கட்சி. ஆஸ்திரேலிய விவசாயிகள் பெட்ரல் அமைப்பின் கருத்துக்களையும் கொள்கைகளையும் ஆதரித்து 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக டஸ்மேனியாவைச் சேர்ந்த வில்லியம் மெக் வில்லியம் அவர்களின் தலைமையில் 1920 கன்ட்ரி பார்ட்டி உருவானது. இவர் ஆற்றிய முதல் உரையில் கட்சியின் கொள்கைகளை இவ்வாறு கூறினார். பிரதான உற்பத்தியாளர்களின் தேவைகளை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம். அதன்பின் 1975 நேஷனல் கண்ட்ரி பார்ட்டி என்றும், அதன் பின்னர் நேஷனல் பார்ட்டி என்றும், இறுதியாக த நேஷனல்ஸ் என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது. த நேஷனல்ஸ், த நாட்ஸ் என்றும் சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த கட்சி லிபரல் கட்சியுடன் இணைந்துள்ள முக்கியமான கோலிஷன் கூட்டணியாகும். பிற மாநிலங்களில் லிபரல் கட்சியும் நேஷனல்ஸ் கட்சியும் தனித்தனியே இயங்குகின்றன. குயின்ஸ்லாண்டில் இவ்விரு கட்சிகளும் இணைந்து லிபரல் நேஷனல் பார்ட்டி, LNP என்று அழைக்கப்படுகிறது. த நேஷனல்ஸின் தற்பொழுதைய தலைவர் பானபி ஜாய்ஸ் அவர்கள்,
It's been 260 days in this place and I've never been asked a question. Never once. Never once. That's their attitude to agriculture. And the first question I get asked for by agriculture is for the member for Sydney, isn't it? The member for Sydney. The member for Sydney. And what's the question? You'd think I'd ask a question about how in May we had record movements of beef. Over 108,000 tons of beef in here.
கோலிஷன் வென்று ஆட்சி அமைக்கும் பொழுது கூட்டணியில் லிபரல் கட்சியின் பிரதிநிதித்துவம் பலமாக இருக்கும் பட்சத்தில் அக்கட்சியின் தலைவர் நாட்டின் பிரதமராகவும் மாநிலத்தில் பிரீமியராகவும் நியமிக்கப்படுகின்றனர். அதேவேளை த நேஷனல்ஸின் தலைவர் நாட்டின் துணை பிரதம மந்திரியாகிறார். கடந்த பெட்ரல் தேர்தலில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மக்கள் பிரதிநிதி சபை கீழ் சபையில் 9 ஆசனங்களையும், செனட் மேல் சபையில் 3 ஆசனங்களையும் த நேஷனல்ஸ் வென்றுள்ளனர். 1967 த நேஷனல்ஸின் தலைவராக இருந்த சர் ஜான் மெக்வேன் அவர்கள், அப்பொழுது பிரதம மந்திரி கடமையில் இருந்த ஹெரால்ட் ஹால்ட் கடலில் மூழ்கி இறந்ததை அடுத்து பிரதமரானார். இக்கட்சியின் சார்பில் பணியாற்றிய கடைசி பிரதம மந்திரி இவரே ஆவார். பூங்காக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாக்க கூடுதல் நிதி, வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, கிரேட் பேரியர் ரீஃபை பராமரிக்க கூடுதல் நிதி, வயோதிப ஆஸ்திரேலியர்களின் உரிமைகளை பாதுகாப்போம் என்று சரமாரி கொள்கைகளுடன் இவ்வருடம் தேர்தல் களத்தில் நிற்கிறது த நேஷனல்ஸ். இருந்தபோதும் அகதிகள் படகுகள் ஆஸ்திரேலியாவிற்குள் வருவதற்கும் உயிர் பிராணிகள் ஏற்றுமதியை தடை செய்ததே காரணம் என்ற த நேஷனல்ஸின் தலைவர் பானபி ஜாய்ஸ் அவர்களின் பேச்சு பலரின் புருவங்களை உயர்த்தாமல் இல்லை.
With the release tonight of the Independent Office of Animal Welfare and the Labor Party basically announcing you tonight that they're going to have further caveats once more onto the live animal industry and they're going to move towards crab walking towards closing it down again. This was disastrous for us the first time. It'll be just as disastrous the second time. And might I remind you that when we close down the live animal export industry, it was around about the same time that we started seeing a lot of people arriving in boats in Australia.
வரும் ஃபெட்ரல் தேர்தலில் தங்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு நேஷனல்ஸுக்கு உள்ளன என்றும், அதன் மூலம் லிபரல் கட்சியுடனான தங்களது செல்வாக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லப்பட்டாலும், த நேஷனல்ஸின் தலைவர் பானபி ஜாய்ஸ் அவர்கள், நியூ சவுத் வேல்ஸில் அவர் போட்டியிடும் தொகுதியாகிய நியூ இங்கிலாந்தில் கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறார். நியூ இங்கிலாந்து தொகுதியில் அவருக்கும் லேபர் கட்சியின் ஆதரவாளரும் சுயாதீன முன்னாள் உறுப்பினருமான டோனி வின்சருக்குமே கடுமையான போட்டி நிலவுகிறது என்கிறார் மொனாஷ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் நிக் எக்கனோமோ.
Tony Windsor was a very strong supporter of Julia Gillard. He was more loyal to her than the Labor caucus was. He was also the person who brought in the carbon tax. This is a point that's sometimes forgotten. It was Windsor who wanted to go down that path. It was Windsor who coordinated all of that. And if that was as reprehensible to the rural constituency as Mr. Joyce thought it was at the time, then Joyce ought to win New England quite comfortably.
கோலிஷன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவும் மேலும் அரசாங்கத்தினுள் தங்களது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளவும் த நேஷனல்ஸ் தங்களின் இருக்க எண்ணிக்கைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். லிபரல் கட்சியின் கொள்கைகளோடு த நேஷனல்ஸ் உடன்பட்டு போனாலும் இவர்களிடையே முட்டலும் மோதலும் இல்லாமல் இல்லை. குறிப்பாக கொயலிஷனின் ஃப்ரீ ட்ரேட் பாலிசிஸ், சுதந்திர வர்த்தக கொள்கைகள், த நேஷனல்ஸின் உள்ளூர் வர்த்தகர்கள் விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டு நலன்களை காப்போம் என்ற கொள்கைகளோடு முரண்படுகிறது. ஆகவே சில கிராமப்புறங்களில் த நேஷனல்ஸின் ஆதரவாளர்களின் வாக்குகள் சுயாதீன வேட்பாளர்கள் பக்கம் சாய்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிறார் ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜான் வேனா அவர்கள்.
Those issues that otherwise the Liberals would, if they were just left to themselves, would have made maybe a different decision on. For example, you know, they've long held sanctity of the diesel fuel rebate, which in any kind of, you know, going forward, climate change, emission reductions thing, is crazy. We should be increasing the price of diesel and not subsidising it for miners and farmers. But that's one thing that they've hung on to, and it's one thing that the government hasn't, this government in 3 years hasn't sought to change or to take the rebate off.
கோலிஷனின் உடன்படிக்கையின்படி ஒரு தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடாத பொழுது அத்தொகுதியில் லிபரல், நேஷனல்ஸ் தங்களின் வேட்பாளர்களை தனித்தனியே நிறுத்த முடியும். ஆகவே சில தொகுதிகளில் லேபர், லிபரல், நேஷனல்ஸ் என்று மும்முனை போட்டி நிலவும் வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே இவ்வாறான மும்முனை போட்டி தொகுதிகளில் சிலவற்றை நேஷனல்ஸ் வெல்லுவதன் மூலம் தங்களின் ஆசன எண்ணிக்கைகளை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என்கிறார் நிக் Ekonomo.
If the Nationals could win some of these, this will improve their standing in the coalition and could lead to increased representation in the ministry. So I think the Nationals have the opportunity to advance in this election.
கிராமப்புற மேம்பாடு, விவசாயிகளின் பிரதிநிதி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பழமை வாய்ந்த த நேஷனல்ஸ் 2016 ஃபெடரல் தேர்தலில் அதிகூடிய ஆசனங்கள் வெல்லுவார்களா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
So I spend half my time, you know, when we're not in Canberra, the rest of the time out in rural and regional communities talking to people on the ground. And I've been talking to them about CSG for a long time now. So I get it. I'm a farmer. I know what it's like. I know that we've got to protect the water. I know that we've got to protect the land. You know, it's what we do. We've been doing it for 25 years. So I get it. What I think is missed in some of the conversation, A, is the fact that we do get it. And what actually has been done? My personal view is if there's going to be negative impacts on prime ag land from mining, then it shouldn't go ahead. And I think that's just a sensible and practical way to go ahead. But I think we've got to give credit, sorry Tony, but I think we've got to give credit to what has been done, and particularly in New South Wales.